தமிழர் மனங்களில் என்றும் ஆறாக்காயமான வடிவை ஏற்படுத்தி பெரும் அறிவி சொத்தழிவுக்கு காரணமான ஒரு சூத்திரதாரி மீதான தாக்குதல். தமிழர்கள் பெருமையோடும் மகிழ்வோடும் ஓடியோடி ஒன்று சேர்த்து பாதுகாத்த அந்த அறிவித்தாய் மடியில் தீமூட்டிய கொடியவன் மீதுதான் இலக்கு வைக்கப்பட்டது. அவன் என்றும் அழிக்கப்பட வேண்டியவனாக இருந்தான். ஆனால் அதிகாரத்தின் மைய பாதுகாப்பு குழவன் என்றான். தமிழினத்தின் கோபத்துக்குள்ளாகி அந்த குற்றவாளி சரணாயக தலைவனாக வேடம் தரித்து நின்றான். உள்ளே குமுறும் எரிமலையை போன்று கண்களில் தீச்சொரிய இலக்கு நோக்கி அந்த கரும்புலி நகர்த்தப்பட்டான். காலம் கனிந்து தாக்குதல் இலக்கு பொருந்தி வந்து கச்சிதமாக அந்த எதிரியை அழிக்கும் வரை எதிரியின் நகரத்திலேயே அவன் உறைந்திருக்க வேண்டும். அதற்காக அவளுக்கு பல்வேறு ஒழுங்குகளையும் செய்து கொடுக்க வேண்டியிருந்தான். குறிப்பாக அவள் பாதுகாப்பாக குடியிருக்க ஒரு இடம் வேண்டும். எதிரியின் தளத்தில் ஒரு பாதுகாப்பான இடம் தேர் எடுப்பதென்றால் எவ்வளவு சிரமமாயிருக்கும் என்பதை அவள் நன்கு அறிவாள். எத்தனை ஆயிரம் கண்களை சமாளிக்க வேண்டும், அத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் அவளுக்கு வசதியாக இருக்கும் என ஒழுங்குபடுத்தி கொடுக்கப்பட்ட இடம் அவ்வளவாக வாய்க்கவில்லை. முரண்பட்ட கணவன் மனைவியைக் கொண்ட ஒரு குடும்பத்திற்குள் அகப்பட்டுக் கொண்ட அவள் பல்வேறு வழிகளிலும் சிரமப்பட வேண்டியதாயிற்று. மனம் வெறுத்து போகும் அளவுக்கு அவள் அங்கே தொந்தரவு செய்யப்பட்டாள். ஒற்றுமையற்ற அந்த குடும்பத்தின் எல்லா ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இடையே நின்று அவள் இயங்க வேண்டியிருந்தாள். அவர்கள் அனுமதிக்கும் பொழுதுகளில் வெளியே சென்று மேற்கொள்ள வேண்டிய தாக்குதல் இலக்குக்கான வேவு பார்ப்பதிலிருந்து தகவல்களை பரிமாறுவது வரையான வேலைகளிலும் அவள் பங்கெடுக்க வேண்டியிருந்தது. வெறுத்தொதுக்கும் ஒரு இடத்தில் நின்று பிடிப்பது என்பது எத்தனை சிரமமானது! ஆனால் ஒரு நாள் கூட அவள் வாய் திறந்துதான் எதிர்நோக்கும் எந்த நெருக்கடிகளையும் எவருக்கும் தெரியப்படுத்தியதே இல்லை. எல்லாவற்றையும் நானே தாங்கிக் கொள்கிறேன் என்பது போல எல்லாவற்றையும் விடுதலையின் பெயரால் தன் தாய் நாட்டுக்காக மௌனமாக அவள் சுமந்தாள். ஒரு நாள் அங்கே அவள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் இங்கே தெரிய வந்தது. அவளுக்கு வேறொரு இடம் ஒழுங்குபடுத்தி கொடுக்க அங்கேயும் அவளை துரத்தியது அந்த துயரம். அங்கு அவள் உதாசீனப்படுத்தப்பட்டாள். தாங்க முடியாத வீட்டு வேலைகள் அவள் மீது சுமத்தப்பட்டது. அவளையோ அவளது லட்சியத்தையோ புரிந்து கொள்ளாத அவர்கள் அதிலிருந்து அந்நியப்பட்டு செயற்பட்டார்கள். அவள் அங்கு ஒரு வேலைக்காரியாக நடத்தப்பட்டாள். தொட்டதுக்கும் தீர்வு தேட அது எங்களது தளமல்ல. அங்கு பொறுப்பானவர்களும் இல்லை. எல்லாமே ரகசியமானது. கடினப்பட்டுத்தான் இந்த ஒழுங்குகளையும் செய்ய வேண்டிய களச்சூழல். இது அவளுக்கு தெரியும். அதனால் தான் அவள் எதையுமே இங்கு தெரியப்படுத்த விரும்பவில்லை. இங்கே அவளை வழிநடத்திய பொறுப்பாளர்கள் மீண்டும் அவள் அங்கு நெருக்கடிகளை எதிர்நோக்குகிறாள் என்பதை அறிந்து அவளுக்காக புரிதொரு ஒழுங்குபடுத்தலை செய்து கடிதம் மூலம் இடம் மாறிக்க சொல்லி எழுதி அனுப்பிய போது அவள் அந்த கடிதத்தை உடைத்து பார்க்கவே இல்லை. கேட்டதற்கு எனக்கு ஒழுங்குபடுத்தி தார இடம் இன்னொரு பிள்ளைக்கு பயன்படும், அதனால் தான் கடிதத்தை உடைத்து பார்க்கவில்லை என்றாளாம். இத்தனைக்கும் இடையில் அவள் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செவ்வனையை செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து புறப்பட்டு போவாள். நம்ப கடினமான பயணங்கள் அவை. எப்படித்தான் அவளால் அப்படி புறப்பட்டு போக முடிகிறதோ? அதற்கு இரும்பையொத்த மனம் வேண்டும். தாயகத்தின் மீது, தலைவரின் மீது, தான் நேசிக்கும் மக்களின் மீது அளவு கடந்த அன்பை செலுத்தும் இவள் போன்ற கரும்புலிகளால் மட்டும்தான் அது முடியும். எத்தனை நாள் அவள் இப்படி புறப்பட்டு போயிருப்பாள்? நம்பிக்கையோடு புறப்பட்டு போவாள். ஆனால் இன்னதென்றில்லாமல் ஏதோ ஒரு காரணத்தால் அவள் நோக்கம் கைகூடாமல் சரக்கி மற்றவர்கள் என்றால் சோர்ந்து போவார்களானால் அவள் சோர்ந்து போய் ஒரு நாளும் நின்றதில்லை. அழகாக உடையுடுத்தி உள்ளே வெடிகுண்டு அங்கி அணிந்து வழியில் எதையுமே வெளிக்காட்டாது சாவை தன் இதயத்துக்கு அருகில் சுமந்தபடி அவள் புறப்பட்டு போவாள். ஆனால் மீண்டும் இலக்கு சரக்கி நோக்கம் நிறைவேறாமல் அவள் திரும்பி வருவாள். மீண்டும் அவளுக்கு வளமையான நெருக்கடி, மனச்சோர்வு. ஆனால் அவள் துவண்டு போக மாட்டாள். மீண்டும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் வெடிகுண்டு அங்கி அணிந்து அங்கிருந்து புறப்பட்டு போவாள். மீண்டும் ஏதோ ஒரு சரக்கல் அல்லது சிக்கல். இப்படி ஒரு முறை இரண்டு முறை அல்ல, பல தடவைக்கு மேல் அவள் இப்படி புறப்பட்டு போவதும் வருவதுமாக இருந்திருப்பாள். சரியாது, மனம் கூணாது. இப்படி புறப்பட்டு போன ஒரு நாள் எல்லாம் சரிவந்து இலக்கு கை கட்டும் தூரத்தில் நின்றது. அன்றுதான் அவள் அதிக மகிழ்ச்சியோடு காணப்பட்டாள். அதாவது அவளின் இறுதி பயணம். இனி அவள் இப்படி புறப்பட்டு போக வேண்டிய தேவையே இல்லை. இனி அவள் எப்போதும் திரும்பி வரப்போவதும் இல்லை. அங்கேயே களத்தில் அவளை வழிநடாத்தி கொண்டிருந்தவர் அவளை நன்கு அறிந்திருந்தார். அவள் இத்தனை நாளும் சந்தித்த துயரை எல்லாம் அவர் அறிவார். அவரும் கூடவே அந்த தாக்குதல் வலயத்துக்குள் நின்று கொண்டிருந்தவர்களுக்குள் சிறு தயக்கம், சிறு குழப்பம். கடைசி நிமிடங்கள் அந்த தோல்வியை பிரிந்து வரவும் அந்த இடத்தை விட்டு விலகி வரவும் மனமில்லாமல் இருந்தது. எல்லாவற்றையும் சரிபார்த்து தாக்குதல் 100% வெற்றி வருவதை உறுதிப்படுத்த வேண்டும் போல் இருந்தது அவருக்கு. அவள் கண்களால் சமிஞ்சி செய்தாள். நீங்கள் வெளியே அனுப்புங்கள், நான் அடிக்கப் போறேன். ஆனால் அவர் போகவில்லை. களப்பொறுப்பாளர் தொடர்ந்து அங்கேயே நின்று கொண்டிருந்தார். முடிவில் மெல்ல அவர் அருகில் வந்து அவள் காதோரம் சொன்னாள், நீங்கள் போராட்டத்துக்கு இன்னமும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. இதில் தான் நான் மட்டும் போதும். நீங்கள் தேவையில்லை. இன்னும் ஒரு தாக்குதலுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்றவள் அவரை வெளியேற்றிவிட்டு விடைபெற்று போய் ஒரு குடிய காலத்தில் தமிழர்களை நோக்கி, உங்களை யார் தாக்கியது? சிங்களவர். உங்களை யார் காப்பாற்றியது? சிங்களவர். உங்களை தாக்கவும் அணைக்கவும் எங்களால் தான் முடியும் என திமிரோடு பேசி தமிழினத்துக்கு பெரும் தீங்களைத்த அந்த எதிரியை அழித்து தாயகத்துக்கு இறுதி விடை கொடுத்தாள் அவள்.
கந்தகமானாய் காற்றிலிருந்து கந்தகமானாய். நெஞ்சில் நிமிர்ந்த நெடுமலையாகி விடை பெறும் நேரம் உருகிய தேசம் இனி வரும் காலம் மறுமொழி கூறும் தரும் புலி வீரம் காட்டிய
தீபம் ஏற்றவோ தோழி, தீபம் ஏற்றவோ.